வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி. தலைப்புச் செய்திகள். அமெரிக்க பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐநா பொதுசபை கூட்டத்தில் பங்கேற்க வந்துள்ள குவைத், நேபாள நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் கடந்த 6 ஆண்டுகளில் 57 கோடி மக்கள் பயன்பெற்றுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 37 தமிழக மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இலங்கையின் 9வது அதிபராக திரு அனுரகுமார திசநாயக்கே இன்று பதவியேற்றார். இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவுக்கு 3 நாள் பயணமாக சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி குவைத் மற்றும் நேபாள நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நியூயார்க் வந்திருந்த குவைத் நாட்டின் பட்டத்து இளவரசர் திரு ஷேக் சபா அல் காலித் அல் சபாவை சந்தித்து பேசிய பிரதமர், இந்தியா குவைத் இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க உறவுகளையும் இரு நாட்டு மக்களுக்கும் இடையேயான தொடர்புகளை வலுப்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தினார். நேபாள பிரதமர் திரு ஷர்மா ஒலியை சந்தித்து பேசிய திரு நரேந்திரமோடி, இருதரப்பும் பயன்தரத்தக்க விஷயங்களில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினர். இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை மேம்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். முன்னதாக பல்வேறு நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்ற வட்டமேசை கூட்டத்தில் திரு நரேந்திரமோடி கலந்து கொண்டார். ஹால்டெக் நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் கிருஷ்ண சிங்கை சந்தித்து பேசிய பிரதமர், இந்தியாவில் தொழில் தொடங்குவது குறித்து ஆலோசனை நடத்தினார். இதற்கான செயல்திட்டம் குறித்தும் அவருடன் பிரதமர் பேச்சு நடத்தினார். அணுசக்தி தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பது குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சுக்கள் நடத்தினர். இந்த கூட்டத்தில் அடோப் நிறுவனத்தின் தலைவர் சாந்தனு நாராயண், கூகுள் நிறுவன முதன்மை செயல் அதிகாரி திரு சுந்தர் பிச்சை, ஐபிஎம் நிறுவனத்தின் திரு அரவிந்த் கிருஷ்ணா, அக்சென்சர் நிறுவனத்தின் திருமதி ஜூலி ஸ்வீட் உள்ளிட்டோரையும் திரு நரேந்திரமோடி சந்தித்து பேசினார். ஐநா சபையின் பொதுக்கூட்டத்தில் திரு நரேந்திரமோடி இன்று உரையாற்றுகிறார். பிரதமரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் ஆயுஷ்மான் பாரத் தொடங்கப்பட்டு இன்று 6 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. 2018 ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ராஞ்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இதே நாளில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். பிரதமரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் ஒராண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை ஒவ்வொரு குடும்பமும் மருத்துவ காப்பீடு பெறுவதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. 12 கோடியே 37 லட்சம் குடும்பங்களைச் சேர்ந்த 55 கோடி மக்கள் இத்திட்டத்தில் பயன்பெற்றுள்ளனர். ஆயுஷ்மான் திட்டத்தின் 6 ஆண்டுகள் நிறைவையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா விடுத்துள்ள சமூக வலைதள செய்தியில், ஏழை எளிய மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க பிரதமர் கொண்டுவந்த இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை கிடைத்திருப்பது மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த மக்களின் உடல் நலனை பாதுகாப்பதற்காக இத்திட்டம் கொண்டுவரப்பட்டு அதன் இலக்குகளை எட்டியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அனைவருக்கும் சமமான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் உறுதியான கொள்கை இத்திட்டத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் திரு ஜே பி நட்டா குறிப்பிட்டுள்ளார். 5 லட்சம் மரக்கன்றுகளை 1 மணி நேரத்தில் நட்டு உலக சாதனை படைத்த ராணுவத்தின் 128வது தரைப்படையினர் மற்றும் பிராந்தியத்தின் ராணுவத்தின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு படையினருக்கும் மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் நடத்தப்பட்ட சிறப்பு மரம் நடும் இயக்கத்தில் ராணுவ படையினர் இந்த சாதனையை படைத்திருப்பதாக கூறியுள்ளார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் என்ற பிரதமரின் இயக்கத்திற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களிடையே சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும், குறிப்பாக கிராமப் பகுதிகளில் மரம் நடும் இயக்கத்தை வலுப்பெற செய்ய வேண்டும் என்றும் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு நடைபெறவுள்ள 2வது கட்ட வாக்குப்பதிவுக்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இந்த யூனியன் பிரதேசத்தில் ரஜோரி, ரியாசி, பூஞ்ச், பட்காம், ஸ்ரீநகர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் உள்ள 26 சட்டப்பேரவை தொகுதிகளில் நாளை மறுநாள் 2வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 3 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. 3வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 350,000 வீடுகள் பயன். இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென 2,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம். நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி 6%, பிளாட்டினத்திற்கான சுங்கவரி 6.4% குறைப்பு. உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம், கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம். வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு. வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க 2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம். எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய 109 புதிய ரகங்கள் அறிமுகம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள மீனவர்கள் நலனுக்காக மத்திய அரசு 17 கோடி ரூபாய் வழங்கியிருப்பதாக கூறினார்.
நம்மளுடைய மீனவர்கள் விஷயங்களாகட்டும், நம்மளுடைய தமிழ்நாடு அல்லது நம்மளுடைய பாரதத்தினுடைய விஷயங்களாகட்டும், அதுல நாம் வந்து நம்மளுடைய நாட்டினுடைய இதை வந்து நாம் எந்த நேரத்திலுமே ஒரு நல்ல சுமூகமான உறவை தான் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம தொடர்ந்து மீனவர்களை வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். மீனவர்களுடைய மறுவாழ்வுக்கு, மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு, மீனவர்களை மாற்றுத் தொழிலை ஈடுபடுத்துவதற்கு, மீனவர்களை ஆழ்பிடியில போய் மீன் பிடிப்பதற்கு, அதே போல மீனவர்கள் வந்து அந்த எல்லை தாண்டாமல் இருக்கிறதுக்கான இந்த கருவி கூட நாம எல்லா மீனவர்களுக்கும் 1,00,000 போட்டுகளுக்கு நம்முடைய மத்திய அரசாங்கம், நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த கருவியை நாம கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 17 கோடி ரூபாய் நிதியும் இதுக்கு கொடுத்திருக்கிறோம். அதனால மத்திய அரசாங்கம் ஏற்கனவே நாம் பல சாதகமான முடிவுகளை எடுத்திருக்கிறோம். மீனவர்கள் கைது செய்வது உடனடியாக தலையிட்டு நாம் அங்கிருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம்.
இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 37 தமிழக மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரைச் சேர்ந்த இந்த 37 மீனவர்களும் 2 படகுகளில் மீன்பிடி தொழிலை மேற்கொண்டிருந்தபோது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் கைது செய்யப்படும் மீனவர்களுக்கு அதிக அளவில் அபராதம் விதிக்கப்படும் வதை தடுக்க தேவையான சட்ட உதவிகளை தூதரகம் மூலம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யுமாறும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின் மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெளிநாட்டு முதலீடுகளின் தற்போதைய நிலை, தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு பெற்றவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்த நிலை குறித்து ஆய்வு செய்வதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தலைமையிலான குழுவினர் 2 நாள் பயணமாக இன்று ராஞ்சி சென்றுள்ளனர். தேர்தல் ஆணையர்கள் திரு ஞானேஷ்குமார், திரு சுக்பீர் சிங் சாந்து ஆகியோரும் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு அனுரகுமார திசநாயகே அந்நாட்டின் 9வது அதிபராக இன்று காலை பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்பு நிகழ்ச்சி இலங்கை அதிபரின் செயலகத்தில் நடைபெற்றது. 55 வயதான திரு திசநாயகே நேற்று நடைபெற்ற 2வது சுற்று வாக்கு எண்ணிக்கையில் தமக்கு அடுத்தபடியாக எதிர்க்கட்சியைச் சேர்ந்த திரு சஜித் பிரமதேசாவை தோற்கடித்தார். 10வது காமன்வெல்த் நாடாளுமன்ற கூட்டமைப்பின் இந்திய மண்டல உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. மக்களவைத் தலைவரும் இந்திய மண்டலத்தின் தலைவருமான திரு ஓம் பிர்லா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் காமன்வெல்த் நாடுகளின் 46 அவைத் தலைவர்கள், துணைத் தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவை மற்றும் மாநிலங்களவைத் தலைவர், துணைத் தலைவர்கள் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளின் தலைவர்கள், யூனியன் பிரதேசங்களின் அவைத் தலைவர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐநா பொதுசபை கூட்டத்தில் பங்கேற்க வந்துள்ள குவைத், நேபாள நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் கடந்த 6 ஆண்டுகளில் 57 கோடி மக்கள் பயன்பெற்றுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 37 தமிழக மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இலங்கையின் 9வது அதிபராக திரு அனுரகுமார திசநாயக்கே இன்று பதவியேற்றார். செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.